அபச்சேத நியாய வைஷ்ணவிய பிரங்கம் 382 இந்த புத்தகத்தில்.
அதாவது ஆமதிக்காரர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். அதாவது இந்த பிரபஞ்சம் பொய் அப்படின்னு அதனுடைய மித்யாத்வத்தை சாதிக்கிறார் அனுமானத்தினால அத்வைத். பிரபஞ்சம் சத்தியம் அப்படின்னு தெரிவிக்கிறது பிரத்யக்ஷம். அப்படியானால் இந்த பிரத்யக்ஷம் இந்த அனுமானம் இது ரெண்டுக்கும் விரோதம் இருக்குதுன்னு, நம்ம ஒன்று சத்தியம்னு சொல்றது இன்னொன்று மித்தியன்னு சொல்றதுன்னு சொன்னால் இந்த ரெண்டு பிரமாணத்துக்கும் விரோதம் இருக்கிறதா தான் ஆச்சு. அப்படியானால் இதை ரெண்டுல ஏதோ ஒன்று தப்புன்னு சொல்லணும். அப்ப எதை தப்புன்னு சொல்றது? அனுமானத்தை சொல்லலாமா பிரத்யக்ஷத்தை சொல்லலாமான்னு சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கு ஒரு அத்வைதி ஒரு இது சொல்றான், பதில் சொல்றான். இது எந்த மாதிரி இடத்துல சொல்றான்னா, இதே மாதிரி பாமதிக்காரர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். ஸ்ருதி அத்வைதத்தை தெரிவிக்கிறது, ஆனா பிரத்யக்ஷாதி பிரமாணங்களோ துவைதத்தை தெரிவிக்கிறது இல்லையா. அப்ப துவைதத்தை போதிக்கக்கூடிய பிரத்யக்ஷாதி பிரமாணம் பிரபலமா ஸ்ருதி பிரபலமானு கேள்வி கேட்டார். அவர் கேட்டு என்ன பதில் சொல்றார்? ஸ்ருதிதான் பிரபலம். அதுக்கு என்ன ஹேத்து சொல்ற, என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அபச்சேத நியாயம்னு ஒண்ணு இருக்கு. பிரத்யக்ஷாதிகள் பிரவர்த்திக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ருதி பிரவர்த்திக்கல, ஸ்ருதிங்கிறது அப்புறமா வந்து விஷயத்தை தெரிவிக்கிறது. அதனால ஸ்ருதியால வரக்கூடிய ஞானம் கடைசியில வரத்தினால அதுக்கு பிராபல்யம் உண்டு. அதான் முதல்ல தெரியறதுக்கும் அப்புறமா தெரியறதுக்கும் வித்தியாசம் இருந்தால் நீங்க எதை நம்புவீங்கன்னு கேட்டா அப்புறமா தெரியறத தானே நம்பணும். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுது, அதுக்கு விரோதமா அப்புறம் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா இப்ப எதை நம்பணும், எதுக்கு பிராபல்யம்னு சொன்னா பிற்பாடு வந்ததுக்கு தான் பிராபல்யம். பிரத்யக்ஷாதிகள்லாம் நமக்கு ஸ்ருதிய ஆலோசனம் பண்றதுக்கு முன்னாடி விஷயத்தை தெரிவிக்கிறது. ஸ்ருத்தியர்த்தத்தை பத்தி நாம விசாரமே பண்ணாத சமயத்துல பிரத்யக்ஷ பிரமாணங்கள்லாம் துவைதத்தை போதிக்கிறது, ஆனா ஸ்ருதி அப்புறமா வந்து அத்வைதத்தை போதிக்கிறது. அதனால பரமாக இருக்கிற காரணத்தினால ஸ்ருதிக்கு பிராபல்யம், அதனால ஸ்ருதியால பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் பாதிக்கப்படுகின்றன அப்படின்ட்டாங்க. இது எல்லாத்துக்கும் பாதம் உண்டுன்னு அவர் யுக்திகள் இருக்கு. அதனால ஸ்ருதிதான் பிரமாணம், பிரத்யக்ஷாதிகள் வியாபகாரிக விஷயம், இதுக்கு பரமார்த்தகத்துவம் கிடையாதுன்னு அமதிகாரர் சொன்னார். அதே சமாதானத்தை இங்கேயும் எல்லாரும் சொல்லிருக்கோம். பிரத்யக்ஷ பிரமாணம் அது பூர்வம், முன்னாடி ஆலோசனம் இல்லாத சமயத்துல விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய பிரமாணம். அனுமான பிரமாணம் ஸ்ருதியெல்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அனுமானம் வந்திருக்கு, இந்த மித்யாத்வ அனுமானம் இருக்கு. அதனால இது பின்னாடி வந்ததுனால இதுக்குதான் பிராபல்யம். இதுக்கு ஒரு மீமாம்சா நியாயம் இருக்கு. என்ன மீமாம்சா நியாயம்னா அபச்சேத நியாயம்னு அதுக்கு பேர். அந்த ஜோதிஷ்டோமங்கிற சோமயாகத்துல இந்த பகிஷ்பவமானம் இத்தியாதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணணும். அந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ரித்விக்குகளும் யஜமானனும் ஒரு கிரமமாக ஒருத்தர தொட்டுண்டு நடந்து போகணும். அந்த பகிஷ்பமான ஸ்தோத்திரத்துக்காக இவன் நடந்து போய் அங்க இருந்து அந்த ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நியமம் இருக்கு. அது ஒரு கிரமம் எல்லாம் சொல்லியிருக்க. அத்வரியோ பிரஸ்தோதா, பிரஸ்தோதாரம் உத்காதா, உத்காதாரம் பிரம்மா, பிரம்மாணம் யஜமானஹா, யஜமானம் பிரசாஸ்தா, இந்த மாதிரி இந்த ஆறு பேர் ஒருத்தர் தொட்டுண்டு பூர்வ அதாவது முன்னாடி போகக்கூடியவனுடைய கஷ்டத்தை இவன் கெட்டியா பிடிச்சிட்டு இருப்பான், பின்னாடி போறான் விட்டு போகாம இருக்கணுங்கிறதுக்காக. இப்படியாக இந்த ரயில் வண்டி போற மாதிரி இப்படி போவான். இப்படி போகும்போது இது போக வேண்டிய ஒரு விதி. இப்படி போகும்போது யாராவது ஒருத்தன் விட்டுட்டான்னு சொன்னார், முன்னாடி விட்டுட்டான்னா அப்ப தோஷம், அதுக்கு பிராயஷ்சித்தம் சொல்லியிருக்கு. ஒரு உதாரணமாக பார்த்தோம்னா, எதி உத்காதா அபச்சந்தியா, உத்காதா முன்னாடி போட போறவனுடைய இதை விட்டுட்டான், விச்சேதம் ஆயிடுச்சு, இதான் அபச்சேதம்னு பேர். இப்ப விட்டு போச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்டால், இது பெரிய இந்த எந்த யாக பிரயோகம் இப்ப நடந்துட்டு இருக்கே இந்த யாகத்தை தட்சிணை இல்லாமல் பூர்த்தி செஞ்சுட்டு மறுபடியும் இதே யாகத்தை பண்ணணும். எஜமான கேட்டு உத்காதா விட்டான் சொன்னா இப்படி செய்யணும்னு சொல்லுங்க. இதே மாதிரி பிரதிஹர்த்தா விட்டுட்டான்னா அப்ப என்ன பண்ணோம்னா இந்த யாகத்துல முதல்ல ஓரளவுக்கு தான் தட்சிணை சொல்லியிருந்த துவாதச சதம் தட்சிணான் 112 மாடு இத்தியாதிகள் எல்லாம் சொல்லியிருக்க. இப்ப என்னன்னா தட்சிணை மாறுறது சர்வஸ்வம் தட்சிணா எது பிரதிஹர்த்தா அபச்சிந்தியா சர்வஸ்வம் தத்யா. இந்த எஜமானன் தன்னுடைய சர்வஸ்வத்தை தட்சிணமா தட்சிணையாக கொடுக்கணும்னு சொல்றான். இது தனித்தனி உத்காதா அபச்சேதம் ஏற்பட்டதுன்னா இந்த பிரயோகத்தை தட்சிணை இல்லை அடுத்த பிரயோகம் ஒன்று பண்ணணும் அதுல அந்த அந்த தட்சிணையை கொடுத்துடணும்னு சொல்லுவேன். எந்த தட்சிணைனா ஏற்கனவே சங்கல்பம் பண்ணப்பட்ட அந்த தட்சிணை முதல் பிரயோகத்தில் இல்லாட்டாலும் அடுத்த பிரயோகத்தில் அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரதிஹர்த்தா விட்டுட்டான்னு சொன்னால் அப்போ வந்து சர்வஸ்வத்தை கொடுக்கணும்னு தனித்தனியாக வாக்கியங்கள் இருக்கு. இப்போ ஒரு ஒரு பிரயோகத்தில் இப்படி ஆச்சுன்னு வச்சுப்போம். முதல்ல பிரதிஹர்த்தா விட்டாச்சு முதல்ல இல்ல உத்காதா விட்ட ஏதோ எந்த கிரமம் வேணாலும் வச்சுக்கலாம். முதல்ல உத்காதா விட்டுட்டார் விட்ட உடனே இந்த பிரயோகத்துல தட்சிணை கிடையாது மறுபடியும் பிரயோகம் பண்ணி ஆகணும் அதுலதான் தட்சிணை உண்டு அப்படிங்கறதான் இப்ப தீர்மானமாச்சு. உத்காதா விட்டதுக்கு பிராய சித்தம் இது சித்த நேரத்துக்குலாம் அதுக்கப்புறம் பிரதிஹர்த்தாவும் விட்டு போச்சு அவனும் விட்டுட்டார். இப்ப என்ன பண்றது இதை பார்த்தோம்னா இந்த பிரயோகத்துல சர்வஸ்வ தட்சிணை கொடுக்கணும்னு. இப்ப முதல்ல வந்த அபச்சேதத்துக்கு சாஸ்திரம் சொல்றது பிராயசித்தம் அதை பார்த்தா இந்த பிரயோகத்துல தட்சிணை கிடையாதுன்னு வருது. ஆனா ரெண்டாவது பிராயசித்தத்தை பார்த்தோம்னா ரெண்டாவது நிமித்தம் இருக்கு பிரதிஹர்த்த அபச்சேதம்ங்கிற நிமித்தம் இதுக்கு சொன்ன பிராயசித்தத்தை பார்த்தோம்னா இதே பிரயோகத்துல சர்வஸ்வத்தை தட்சிணையாக கொடுக்கணும்னு ஆச்சு. அப்ப இது விருத்தம் செய்ய முடியாது. இப்போ இந்த பிரயோகத்துல தட்சிணையே இல்லாமலும் சர்வஸ்வத்தையும் தட்சிணையாக கொடுக்கறதும் அனுஷ்டானம் பண்றது இது முடியாது இல்லையா இது விருத்தம். இப்ப என்ன பண்றதுன்னு இப்ப பிரச்சனை வரும் சந்தேகம் வரும். அப்போ ஜெய்மினி என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா அப்புறமா எந்த நிமித்தம் வந்ததோ அதை அனுஷ்டானம் பண்ணு அதனுடைய நிமித்திரத்தை. முன்னாடி போ விட்டது உத்காதா அப்போ உனக்கு தோணுது இந்த பிரயோகத்துல தட்சிணை கொடுக்கக்கூடாதுன்னு தோணுது. அடுத்தபடியா அப்புறமா விட்டது யாரு பிரதிஹர்த்தா. இப்ப பிரதிஹர்த்தா விட்டால் இதே பிரயோகத்துல சர்வஸ்வ தட்சிணை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு இல்லையா அதுக்குதான் பிராமணியம் அதைத்தான் அனுஷ்டானம் பண்ணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்காரு. இதுதான் அபச்சேதங்க. இது பூர்வம் பரமாக ரெண்டு இருந்தால் ரெண்டுக்கு விரோதம் ஏற்பட்டால் பரமாக இருப்பது பிரபலம் பூர்வமாக இருப்பது துர்பலம் அப்படின்னு இவர் ஜெய்மினி சொல்லி கொடுத்தார். பௌர்வாபரியே பூர்வ தௌர்பல்யம். பூர்வ தௌர்பல்யம்னா பரப்பிராபல்யம்னு அர்த்தமா முதல்ல உள்ளது துர்பலம் அப்படின்னு சொன்னா அடுத்தது பிரபலம் தானே ஆச்சு. பின்னாடி வரத்துக்கு பிராபல்யம் ஜாஸ்தி பிரகிருதி வசுன்னு ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுத்து அவர் சித்தாந்தம் பண்ணியிருக்கார். இந்த சித்தாந்த இந்த நியாயத்தை இங்க நாம கொண்டு வரலாம். ஆலோசனம் இல்லாத விசாரம் இல்லாத சமயத்துல பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் முதல்ல துவைதத்தை காமிச்சது. அதனால இது முதல்ல பிரவர்த்திச்ச பிரமாணம் ஸ்ருதி. அப்புறமா அதிகாரிக்கு பின்னாடி வந்து விஷயத்தை தெரிவிக்கிறது. அதனால பின்னாடி வந்த ஞானம் அது. முதல்ல துவைதம் தான் தெரியும் அத்வைதம் அப்புறமா தான் தெரியும். அதனால அத்வைதத்தை போதிக்கக்கூடிய ஸ்ருதிக்கு அபச்சேத நியாயத்தை கொண்டு பிராபல்யம் சொல்லலாம் அப்படின்னு வாசஸ்பதி மிஸ்ரர் சொன்னாரே அதே மாதிரி அனுமானத்துக்கு கூட பிராபல்யம் அபச்சேத நியாயத்தை சொல்லலாம். இந்த பிரத்யக்ஷத்தை விட இவர் சொன்ன அனுமானமே பிரபலமாயிடுச்சு. இப்போ மிச்சாத்ம அனுமானம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு அத்வைதிகள் சொல்ற ஒரு இது இருக்கு. இதை நியாயாமிரதக்காரர் கண்டிக்கிறார். இந்த இடத்துல அபச்சேத நியாயத்தை கொண்டு வந்தது தப்புன்னு அவர் நினைக்கிறார். அபச்சேத நியாயம் இப்பேற்பட்ட இடத்துல சஞ்சாரம் பண்றது தப்பு. ஏன் அப்படி அபச்சேத நியாயத்தை பார்த்தேன்னா அந்த ரெண்டு சாஸ்திரம் பரஸ்பர விருத்தமாக வருது. அந்த பிரயோகத்துல தட்சிணையை கொடுக்கப்படாதுன்னு ஒரு சாஸ்திரம் அதே பிரயோகத்துல தட்சிணையை கொடுக்கணும்னு இன்னொரு சாஸ்திரம். இந்த ரெண்டு சாஸ்திரத்துக்கும் பிராமாண்யம் இருக்கு. ஒரு சாஸ்திரம் கூட அப்பிரமாணம் ஆகல இல்லையா. ஆனால் இந்த இடத்துல நீங்க சொல்றபடி பார்த்தேன்னா பிரத்யக்ஷம் அப்பிரமாணமாக போயிடும். இந்த மித்யாத்மானுமானத்துக்கோ ஸ்ருதிக்கோ நீங்க பிராமாண்யம் பிராபல்யம் கொடுத்தால் இந்த பிரத்யக்ஷ பிரமாணங்கிறது இருக்கே, துவைதத்தை சொல்லக்கூடிய பிரமாணம் அது அப்பிரமாணமாயிடும். அப்ப என்ன வித்தியாசம்? அங்க ரெண்டுக்குமே பிராமணியம் இருக்கு, பூர்வம் பரம் ரெண்டுக்குமே பிராமணியம் உண்டு. இங்க பூர்வத்துக்கு பிராமணியம் போயிடுறது. அப்ப அபச்சேத நியாயத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அங்க எப்படி பிராமணியம் ரெண்டுக்கும் அப்படின்னு கேட்டா, உத்காத அபச்சேதம் ஆனால் அந்த பிரயோகத்துல தட்சிண கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம் பிரமாணம். அதுக்கு அப்பிராமணியம் கிடையாது. பிரதிகர்த்த அபச்சேதமானால் அப்ப வந்து தட்சிணையை கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய சாஸ்திரமும் பிரமாணம். அதுக்கும் அப்பிராமணியம் இல்லை. இந்த ரெண்டு சாஸ்திரமும் எங்க பிரவர்த்திக்கிறது? எங்க இதுக்கு ஒரு அப்பிரமாணம் இல்லை பிரமாணம் தான் சொன்னா எங்க பிரவர்த்திக்கிறது அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு பிரயோகத்துல உத்காதாவுக்கு மாத்திரம் அபச்சேதம் ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்துல அந்த சாஸ்திரம் பிரவர்த்திக்கிறது, பாதமே இல்லை, பிரமாணம். பிரதிகர்த்தாவுக்கு மாத்திரம் அபச்சேதம் வர பிரயோகத்துல இந்த சாஸ்திரம் பிரவர்த்திக்கிறது. ஆக இது ரெண்டுக்கும் இடம் கிடைச்சு போச்சு, அதனால இது அப்பிரமாணம் ஆகல. அது மாத்திரம் இல்லை, இந்த உத்காத்திரபட்சேகம் பிரதிகர்த்திரபட்சேகங்கிறது மாறி ஏற்பட்டா முன்னும் பின்னுமாக, அப்பவும் இந்த சாஸ்திரத்துக்கு பிராமணியம் இருக்கு. எது பின்னாடி வருதோ அந்த சாஸ்திரம், முன்னாடி பாதிக்கப்பட்டதாக சொன்ன அதே சாஸ்திரம் இப்போ பின்னாடி அந்த அபச்சேதம் ஏற்படும் போது சார்த்தகமாக ஆகுது, அதைத்தான் அனுஷ்டானம் பண்றாங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னொன்னும் இருக்கு. இது ரெண்டும் ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல விட்டுதான், முன்னும் பின்னுமா விடல. முன்னும் பின்னுமா விட்டா தீர்மானம் பண்ணிடலாம், எது சின்ன யாரு பின்னாடி விட்டாலோ அந்த பிராயச்சியத்தம் தான். ஒரே சமயத்துல ரெண்டு பேரும் விட்டுட்டான், இப்ப என்ன பண்றதுன்னு அது ஒரு பிரச்சனை. இந்த இடத்துல தீர்மானம் பண்ண முடியாது, பௌர்வாபரியம் இல்லாததுனால அபச்சேத நியாயம் பிரவர்த்திக்காது. அப்ப அதுக்கு ஒரு தனி அதிகரணத்துல அவர் என்ன சொல்லியிருக்கார், ஜெயமினி இப்படி இருந்தால் விகல்பமா ஏதாவது ஒண்ணு வச்சும் போன்ற, இதுவோ அதுவோ ரெண்டுல ஒண்ணு செய்யலாம, ரெண்டும் செய்ய முடியாது, அதனால ரெண்டுல ஒண்ணுன்னு வச்சும் போன்ற, உங்க இஷ்டம், உங்க இஷ்டம்னு சொல்லியாச்சுன்னா அப்ப இதுவும் செய்யலாம் அதுவும் செய்யலாம் இல்லையா? அப்ப கூட அந்த ரெண்டு சாஸ்திரத்துக்கும் பூர்ணமான பாகம் இல்லை, பாகம் இல்லை, ஒரு இடம் இருக்கு. இன்னொன்னும் இருக்கு, இந்த அபச்சேத நியாயத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை காமிக்கிறேன். அந்த உத்காதா முதல்ல விட்டுட்டான் அப்படின்னா, அந்த அந்த பிரயோகத்துல என்ன தட்சிணை கொடுக்கணுமோ அந்த தட்சிணையை அடுத்த பிரயோகத்துல கொடுக்கணும்னு ஆச்சு. அங்க வாக்கியம் எப்படி இருக்கு, தத்ர தத் தத்யாத் யத் பூர்வஸ்மின் தாஸ்யம் சாப்னு வாக்கியம். அந்த ரெண்டாவது பிரயோகம் பண்ணும்போது பூர்வ பிரயோகத்துல அவன் எந்த தட்சிணையை கொடுக்கணும்னு நினைச்சானோ அந்த தட்சிணையை கொடுக்கணும்னு இருக்கு. அப்ப பூர்வ பிரயோகத்துல துவாதச சத தட்சிணான்னு இருந்தால் அதே துவாதச சத தட்சிணா தான் உத்தர பிரயோகத்துல. இப்ப இப்படி வச்சுங்கோ, பிரதிஹர்த்தா விட்டுட்டான், விட்டத்தினால இந்த பிரயோகத்துல சர்வஸ்வம் தட்சிணையாக கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆச்சு. அதுக்கப்புறம் உத்காட்டா விட்டுருக்கான், விட்டாச்சுன்னா அப்ப என்ன பண்றது, அடுத்த பிரயோகத்துக்கு போகணும். அப்ப இந்த பிரயோகத்துல தட்சிணை இல்லை, ஏன்னா அபச்சேத நியாயத்தை நியாயப்படி எந்த அபச்சேதம் பின்னாடி ஏற்பட்டதோ அதனுடைய பிராயச்சித்தம் தானே வரும். அப்படி பார்க்கும்போது இப்ப முதல் பிரயோகத்துல தட்சிணை இல்லை, ரெண்டாவது பிரயோகத்துல தட்சிணை கொடுக்கணும். என்ன தட்சிணை கொடுக்கலாம், ஜோதிஷ்டோமத்துக்குன்னு ஏற்பட்ட அந்த துவாதசிகத தட்சிணையா, இல்ல பிரதிகாரத்திரு அபச்சேதத்துக்காக விசேஷமாக சர்வஸ்வ தட்சிணையா அப்படின்னு அங்க விசாரம். பிரதிகர்த்திரபட்சேதம் ஏற்பட்டதுனால இந்த பிரயோகத்துல சர்வஸ்வ தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சாச்சு. நினைச்சதுக்கு அப்புறம் உத்காத்திரபட்சேதம் வந்ததுனால இந்த பிரயோகத்தின் தட்சிணை இல்லாமல் பண்ண வேண்டியதாச்சு. அடுத்த பிரயோகம் வருது, இந்த அடுத்த பிரயோகத்துல இவன் கொடுக்க வேண்டிய தட்சிணை என்ன, ஜோதிஷ்டோமத்துக்குன்னு ஏற்பட்ட துவாதசிசக தட்சிணையா, இல்ல இவன் ஏற்கனவே பிரதிகர்த்திரபட்சேதம் ஏற்பட்டதுனால நினைச்சானே சர்வஸ்வம் கொடுத்தாகணும் அப்படின்னு நினைச்சானே அந்த தட்சிணையா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன தீர்மானம் பண்ணியிருக்காருன்னு கேட்டா சர்வஸ்வ தட்சிணையன்ட்டார். நீ செஞ்சிட்டு இருக்கிற இந்த பிரயோகத்துல சர்வஸ்வ தட்சிணை கொடுக்கணும்னு நினைச்சாச்சோ இல்லையோ, அதனால அடுத்த பிரயோகத்துல அதைத்தான் கொடுக்கணும்னா தத்ர தத்யா பூர்வஸ்மின் தாத்தியன் சியாத் அப்படின்னு வச்சனம் இருக்கு. அடுத்த பிரயோகத்துல தட்சிணை மாத்திரம் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லல, பூர்வ பிரயோகத்துல என்ன தட்சிணை கொடுக்கணும்னு நினைச்சானோ அந்த தட்சிணையை உத்தர பிரயோகத்துல கொடுக்கணும், இப்படி வாக்கியம் இருக்கு. அப்ப பூர்வ பிரயோகத்துல இவன் நினைச்ச தட்சிணை எது, முன்னாடி துவாதசீக தட்சிணைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தான், ஆனா பிரதிகர்த்திர விச்சேதம் வந்ததுக்கு அப்புறம் அதை பாதிச்சுட்டு சர்வஸ்வ தட்சிணைங்கிற இது வந்துருச்சு இல்லையா, எண்ணம் வந்துருச்சு இல்லையா, அதனால அதுக்கு அப்புறம் செய்யக்கூடிய இரண்டாவது பிரயோகத்துல கூட சர்வஸ்வ தட்சிணையை தான் கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்காரு. இந்த உதாரணத்துல நாம சூக்ஷ்மமா பார்த்தா என்ன கிடைக்கிறதுனா, இந்த உத்காத்திர பட்சேதமானது பிரதிகர்த்திர பட்சேதத்தை பாதிக்கவே இல்லைன்னு. எப்படின்னா கொஞ்சம் இடம் மாத்தியது, உத்கா பிரதிகர்த்திர பட்சேதத்தினால வர்றது என்ன, சர்வஸ்வ தட்சிணாதான இதுதானே, அந்த சர்வஸ்வ தட்சிணாதானத்தை உத்காத்திர பட்சேதம் வந்து பாதிக்கவே இல்லை. இந்த பிரயோகத்தை விட்டு அடுத்த பிரயோகத்துக்கு கொண்டு போச்சே தவிர பாதிக்கவே இல்லை. இப்ப என்னாச்சு, இந்த இடத்துல அபட்சேத நியாயத்தை கொண்டு உத்காத்திர பட்சேதத்துக்கு சொல்லப்பட்ட பிராயச்சித்தம் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட பிரதிகர்த்திர பட்சேதத்துக்காக பண்ண வேண்டிய பிராயச்சித்தம் பாதிக்கப்பட்டதாக சொல்ல முடியாது. இங்கே பண்ணாம சித்த தள்ளி பண்ணியிருக்கான், அடுத்த பிரயோகத்துக்கு போச்சு இவ்வளவுதான் சொல்லலாம், ஆக பாத்தியபாதகமே பாவமே இல்லை. இப்படி இருக்கிறதுனால இந்த அபட்சேத நியாயத்தை இங்க சஞ்சாரம் பண்ணி இத ஸ்ருதிக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் பிராபல்ய தௌர்பல்யம் சொல்றதுங்கிறது பெரிய அசட்டுத்தனம், அதை இங்க கொண்டே வரப்படாது. காரணம் அபட்சேத நியாயம் ரெண்டு எந்த ரெண்டுக்கு சொல்றோமோ அந்த ரெண்டுக்கு பாத்தியபாதக பாவம் கிடையாது. அப்படி ஒரு பிரயோகத்துல ஏற்பட்டாலும் அப்ராமாண்யங்கிறது சர்வசா கிடையாது, ரெண்டுமே பிரமாணம் தான், ரெண்டு சாஸ்திரத்துக்குமே பிராமான்யஹானி கிடையாது. ஆனா நீ இங்க அபட்சேத நியாயத்தை கொண்டு வரும்போது உன்னுக்கு அப்ராமாண்யம் ஏற்பட்டுருது, இன்னும் பாத்தியபாதக பாவம் வேற இங்க இருக்கு, ஆகையால அபட்சேத நியாயம் இங்க கொண்டு வந்தது தப்பு. இதுதான் நியாயாமிரதக்காரர் இங்க சொல்லக்கூடிய ஆக்ஷேபம், அவருடைய ஆக்ஷேபம். இதுக்கு அவர் பிரமாணமாக பூர்வ மீமாம்சா சூத்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்தார், அதுக்கு குமாரலபட்டருடைய ஒரு வச்சனத்தை வேற கொண்டு வந்தார், சஸ்ய பிரயோகாந்தரே நிக்ஷேப கிரியதே அப்படின்னு. இதெல்லாம் நம்ம இப்ப அத்வைசியில பார்ப்போம். கிஞ்ச அபச்சேத நியாயினாபி ஆகமஸ்ய பிராபல்யம், ஆகமங்கிறது ஸ்ருதி, ஸ்ருதி பிரத்யக்ஷத்தை விட பிரபலமாகிறது. அதுக்கு காரணம் மீமாம்சையில சொல்லப்பட்ட அபச்சேத நியாயத்தை சொல்லலாம். அப்படின்னா என்ன அபச்சேத நியாயம், என்ன என்ன அப்படிங்கிறதுக்கு உடனே சொல்றார், யசாஹி பௌர்வாபர்யே பூர்வ தௌர்பல்யம் பிரகிருதிவது இத்தியதிகரணே உத்காத்திரபட்சேத நிமித்தக அதட்சிணையாகேன பரேண பிரதிஹர்த்திரபட்சேத நிமித்தக சர்வஸ்வதட்சிணையாகஸ்ய பூர்வசித்த நிமித்தஸ்ய பாதகா இதி ஸ்திதம். அதாவது அந்த அதிகரணத்துல உத்காத்திர பட்சேதத்தை நிமித்தமாக கொண்ட பிராயஷ்டித்தம் அனுஷ்டானம் என்னன்னா அதட்சிண யாகம், தட்சிணை இல்லாமல் செய்யக்கூடிய யாகம் இது, அது அந்த நிமித்தத்துக்காக ஏற்பட்ட நைமித்திகம் இது பரம். அப்புறமா ஏற்பட்டது உத்காத்திர பட்சேதமானதுனால இது பரம். முன்னாடி ஏற்பறையன உத்கா பிரதிகர்த்திரபட்சேத நிமித்தக சர்வஸ்வ தட்சிணையாகத்திய பூர்வ சித்த நிமித்தத்திய, முன்னாடி ஏற்பட்ட பிரதிகர்த்திரபட்சேத நிமித்தமாக ஏற்பட்டது என்ன, அந்த யாகத்துல சர்வஸ்வ தட்சிணை கொடுக்கணும் அப்படிங்கிற யாகம், அதுக்கு பாகம் ஏற்பட்டது. இரண்டாவதுனால முதல் இதுக்கு பாகம் ஏற்பட்டதுன்னு அந்த அதிகரணத்துல சொல்லியிருக்கு. ததா இகாபி, அதே போல இங்கேயும் உதீச்சிய ஆகமேன, உதீச்சியன பச்சாத் அப்புறமா வரக்கூடிய அப்புறமா வரக்கூடிய ஆகமம் ஸ்ருதி இருக்கு, அதனாலே பூர்வசிய பிரத்யக்ஷத்திய ஆகமம் வந்து போதிக்கிறதுக்கு போதத்தை ஏற்படுறதுக்கு முன்னாடியே வேலை செஞ்சு பிரவர்த்திக்கின்றிருக்கிற இந்த பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு பாதம் ஏற்படும். அப்புறமா வந்து அதை பாதிச்சு விடுறது முன்னாடி உள்ளது. லோகத்துல சாதாரணமா அப்படிதான் நியமம், முதல்ல எது தெரிகிறதோ அது அப்புறமா வர ஞானத்தினால பாதிக்கப்படுறது. முதல்ல தெரிஞ்சதை தெரிஞ்சதை வச்சுட்டு அப்புறம் மொத்தத்தை பாதிக்கிறது கிடையாது. சர்ப்பம் அப்படின்னு முதல்ல பார்த்துட்டு இருக்கான், சர்ப்பம் தான் அப்படின்னு தீர்மானம். சித்த நேரத்துக்கு கிட்ட போன உடனே ரஜ்ஜுன்னு தெரிஞ்சது. இப்ப வந்து ரஜ்ஜுன்னு தெரிகிறது பிரமையா இல்ல சர்ப்பம்ங்கிறது பிரமையா அப்படின்னு கேட்டால், நாம வந்து ரஜ்ஜுவை தான் இப்ப பிரமாணமா எடுத்துக்கோம். ரஜ்ஜுன்னு தெரிகிறது பிரமாணம், சர்ப்பம்னு தெரிஞ்சது தப்பு. இதுக்கப்புறம் மறுபடியும் இதுல ஏதாவது சந்தேகம் வந்து சொன்னா முதல்ல இது பிரமாணமா இருக்கலாம். ஆனா ஒரு சாதாரணமான ஒரு இதை பார்த்தா, நியாயத்தை பார்க்கும்போது பின்னாடி தெரியறதுக்கு பிராபல்யம் உண்டு. இந்த நியாயத்தை கொண்டு தீர்மானம் பண்ணிட்டான். இப்ப நியாயம் கேட்கிறார் நனு பூர்வபக்ஷி நியாயமிருத்தக்காரர், பிரதிஹர்த்திரபட்சேத நிமித்தக சர்வஸ்வ தட்சிண யாகத்திய பிரதிஹர்த்திரு மாத்திர அபச்சேதே யுகபத் அபச்சேதே கிரமேணாபட்சேதே பி பிரதிஹர்த்திரபட்சேதஸ்ய பச்சாத்துவேச்ச அவகாசா இது யுக்தா உத்காத்திரபட்சேத நிமித்தக அதட்சிணையாகேன வாதா. உத்காத்திரபட்சேதத்தை நிமித்தமாக கொண்ட அந்த அதட்சிண யாகம் இருக்கே, இது பிரதிஹர்த்திரபட்சேதத்தை நிமித்தமாக கொண்ட சர்வஸ்வ தட்சிணை உள்ள யாகத்தை பாதிக்கிறதுன்னு சொல்வது சரி. காரணம் என்ன? அந்த சர்வஸ்வ தட்சிணைக்கு அவகாசம் இருக்கு. எப்ப அவகாசம் இருக்கு? பிரதிஹர்த்திரு மாத்திர அபச்சேதே, பிரதிஹர்த்தா மாத்திரம் அபச்சேதம் அபச்சினானு சொன்னால் அப்போ சர்வஸ்வ தட்சிணா தான். யுகபத் அபச்சேதே, ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல அபச்சேதமாச்சேன்னு சொன்னா அப்பவும் விகல்பமாக அதுக்கு அவகாசம் இருக்கு. கிரமேண அபச்சேதே பி பிரதிஹர்த்திரபட்சேதஸ்ய பச்சாத்வே, வரிசையா ரெண்டு பேர் விட்டாலும் பிரதிஹர்த்தா பின்னாடி விட்டானே ஆனால் அது பச்சாத்து வந்ததுன்னா அப்பவும் சர்வஸ்வ தட்சிணா தான். ஆனா சர்வஸ்வ தட்சிணைக்கு அவகாசம் இருக்கு. அந்யா அதுக்கு ஒரேடியா அந்த சர்வஸ்வ தட்சிணா யாகம் பண்றது பிரம் சாந்தி தப்பு அப்பிரமாணம்னு சொல்லிட்டா சாஸ்திரமே அப்பிரமாணமாயிடும். எதி பிரதிஹர்த்தா அபச்சித்தேத சர்வவேத சந்தத்யாதி சாஸ்திரம் அப்பிரமாணம் சாத். அதஏவ விப்ரதிஷேதா விகல்பஸ்யாத் இத்யதிகரணே த்வயோர் யுகபத பச்சேதே விகல்பா உக்தா. அதான் ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல விட்டால் விகல்பமாக எந்த பிராயச்சியத்தை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இந்த அதிகரணத்துல சொல்லப்பட்டிருக்கு. விப்ரதிஷேதா விகல்பத்தா அப்படிங்கிற அதிகரணத்துல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லே, கிஞ்ச எதி உத்காதா ஜகன்யஸ்யா புனர்யஜ்னே சர்வவேத சந்தத்யா யசேதரஸ்மின் இத்தியதிகரணே உத்காத்திரபட்சேதஸ்ய பிரதிஹர்த்திரபட்சேதா பரத்வே உத்காத்திரபட்சேத நிமித்தம் பூர்வம் பிரயோகம் தட்சிணாஹீனம் சம்பாத்ய கர்த்தவ்ய ஜோதிஷ்டோமஸ்ய த்விதீய பிரயோகே தத்தத்யாத் யத் பூர்வஸ்மின் தாஸ்யம் ஸ்யாத் இதி ஸ்ருத்யுக்தாயா தட்சிணா சா பூர்வபாவி பிரதிஹர்த்திரபட்சேத நிமித்தக பூர்வ பிரயோகஸ்த சர்வஸ்வ தித்தாயாஹ அபாதேன சர்வஸ்வ ரூபைவ நது யா ஜோதிஷ்டோமே நித்யா துவாதசத ரூபா. இது மூணாவது. இந்த அதிகரணத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, உத்காத்திரபட்சேதம் பிரதிஹர்த்திரபட்சேதத்துக்கு அப்புறம் ஏற்பட்டால் அப்ப உத்காத்திரபட்சேதத்துக்காக அந்த பிரயோகத்துல தட்சிணை இல்லாமல் அந்த பிரயோகத்தை முடிச்சுட்டு மறுபடியும் செய்யக்கூடிய இன்னொரு பிரயோகம் இருக்கு, அந்த பிரயோகத்துல எந்த தட்சிணையை கொடுக்கணும்னு விசாரித்து நித்தியமாக துவாதசத ரூப தட்சிணைங்கிறது இல்லை. ஏன்னா பிரதிஹர்த்திரபட்சேதம் ஏற்பட்டதுனால அந்த சர்வஸ்வ தட்சிணை கொடுக்கணுங்கிற திச்சா திச்சானா கொடுக்கணுங்கிற இச்சை ஏற்பட்டாச்சு யஜமானனுக்கு. அதனால சர்வஸ்வ தட்சிணையத்தான் அந்த உத்தர பிரயோகத்துல கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கான். அதனால இந்த இடத்துல அந்த உத்காத்திரபட்சேதம் வந்து பிரதிஹர்த்திரபட்சேதத்தை ஒரேடியா பாதிக்கலை. அதனால பிரதிஹர்த்திரபட்சேதத்தால ஏற்படக்கூடிய சர்வஸ்வ தட்சிணாதானம் என்பது இந்த பிரயோகத்திலே விட்டு அடுத்த பிரயோகத்துக்கு போயிருக்கு. இத்தனைதான் வித்தியாசம். சர்வஸ்வ ரூபைவ நது யா ஜோதிஷ்டோமே நித்யா துவாதசத ரூபா தஸ்மாத் ந பிரதிஹர்த்திரபட்சேதஸ்ய சர்வதா பாதா. அந்த பிரதிஹர்த்திரபட்சேதம் ஒரேடியா பாதிக்கப்பட்டதாக இல்லை. கிந்து பிரயோகாந்தரே நிக்ஷேபா, அடுத்த பிரயோகத்துல இதை இங்கேந்து தூக்கி அங்க போட்டார். உக்தம் ஹி துப்பீகாயாம் தஸ்ய பிரயோகாந்தரே நிக்ஷேபா இது சர்வஸ்வ தட்சிணா இருக்கே, அதை அடுத்த பிரயோகத்துல கொண்டு போக வேண்டியது. இது ஒரு விதமா சொன்னார. இதெல்லாம் உத்தாத்திர பட்சத்தை எடுக்க சொல்றாருன்னா இந்த மாதிரி இங்க இல்ல, நீங்க சொல்ற இடத்துல இந்த மாதிரி இல்லை, அங்க அப்ராமாண்டியம் இல்லைன்னு இன்னொரு யுக்தி சொல்ற. இந்த யுக்தி இவங்கதான் சொல்லலாம். அப்பிச்ச கிரமிக நிமித்தத்வயேன கிரமேண அதக்ஷிண சர்வஸ்வதக்ஷிணையோ பிரயோகையோ சம்பவேன விரோத ஏவ நாஸ்தி யதா பதரஃபலே கிரமிக நிமித்தவத்தோகோ ஷியாம ரத்த ரூபயோகோ. இந்த இழந்த பழம் இருக்கு, இது ஆரம்பத்தில் முதல்ல பச்சையா இருக்கு, அதுக்கப்புறம் பழுத்தாச்சுன்னா செவப்பா போயிடும். அந்த பச்சை ரூபம் இருக்கு, அந்த ரூபத்துக்கும் செவப்புங்கிற ரூபத்துக்கும் ஒரே சமயத்தில் விரோதம். ஆனா முன்னும் பின்னுமா இருந்து விடலாம், முன்னும் பொண்ணுமா இருந்தால் விரோதமே இல்லை. ஒரே அதே பழத்துல முன்னாடி பச்சை அப்புறம் செவப்பு கிரமிக்கமாக வருது, இதுல விரோதம் ஒண்ணும் இல்லையோ. நான் இதே மாதிரி இது திருஷ்டாந்தமாக இது கிரமிக்க நிமித்தவத்தோகோ பதரஃபலே ஷியாம ரத்த ரூபம். முதல்ல ஏன் பச்சையா இருக்குன்னா அதுக்கு காரணம் அது வந்து பழுக்கல, அதனால இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ செவப்பாப்பு எடுத்து அது பாக்கமா எடுத்து பக்குவமாச்சு இப்படி ஆயிடுத்து, இதுதான் அதுக்கு நிமித்தம். முன்னாடி பக்குவமாகல அதனால அப்படி இருந்தது, இப்ப பக்குவமாச்சு இப்படி இருந்தது இப்படிதான் சொல்றோம். ஆக அந்த ரத்த ரூபம் ஹரித்த ரூபம் இதிருந்தும் கிரமமாக ஒரே பழத்துல இருக்கிறதுக்கு நிமித்தம் காரணம், ரெண்டு நிமித்தம் காரணம். இதே போல இந்த யாகம் இருக்கு, இப்ப செய்ய வேண்டிய யாகம் இது முன்னாடி அது சர்வஸ்வ தட்சணம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது, இப்போ தட்சணையை கொடுக்காம செய்யும்படியாக அதே யாகம் மாறி போச்சு சொல்றோம். ஒரே இழந்த பழம் முன்னாடி பச்சையாகவும் பின்னாடி இரத்த ரூபமாகவும் சிவப்பாகவும் மாறின மாதிரி இவன் செஞ்சின்று இருக்கக்கூடிய அந்த ஒரு யாக பிரயோகம் பிரதிஹஸ்திரபட்சேதம் ஏற்பட்ட போது சர்வஸ்வதட்சணை கொடுக்கும்படியாகவும் உத்காத்திரபட்சேதம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தட்சிணையே இல்லாமல் செய்யும்படியாகவும் இப்படியாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெண்டு விதமான இது அவஸ்தை உள்ளதாக ஆயிடுச்சு. இதுல ஒன்றும் விரோதமே இல்லை, முன்னாடி அப்படி இருந்தது இப்ப இப்படி மாறிடுச்சு, இப்படிதான் முன்னாடி செய்யணும்னு இருந்தது இப்ப மாறி போச்சு இந்த நிமித்தம் ஏற்பட்டதுனால இதுல சொல்லலாமேங்கிறார். அப்பிச்ச கிரமிக நிமித்தத்வயனா, நிமித்தத்வயங்கிறது என்ன, பிரதிஹர்த்தபட்சேதம்னு ஒண்ணு, அப்ப உத்காத்திரபட்சேதம்ங்கிறது இன்னொன்னு. இந்த ரெண்டு நிமித்தத்வயத்தை கொண்டு கிரமேண அதக்ஷிண சர்வஸ்வ தட்சிணையோ பிரயோகையோ சம்பவேனா, தட்சிணையே இல்லாத தட்சிணை உள்ள அதட்சிண சர்வஸ்வ தட்சிணங்கானா இதுக்கு தகுந்தா போல வச்சுக்கணும். தட்சிணையே இல்லாத பிரயோகம் தட்சிண உள்ள பிரயோகம் இந்த மாதிரி ரெண்டு பிரயோகம் செய்யலாம், அதனால விரோதமே இல்லை. இதுல ரெண்டு இருக்கு, பிரதிஹர்த்தபட்சேதம் பின்னாடி ஏற்பட்டது, முன்னாடி உத்காத்திரபட்சேதம் வந்து ஒரு துணி வச்சும்போது இப்ப விரோதமே இல்லைன்னு சொல்லி போலாம். எப்படின்னு கேட்டா உத்காத்திரபட்சேதம் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா தட்சிணை இல்லாமல் ஒரு பிரயோகமும் தட்சிணையோடு இன்னொரு பிரயோகமும் பண்ணணுங்கிறது கிடைச்சது. சர்வஸ்வ தட்சிணம் சொன்னதுனால அடுத்த பிரதிஹர்த்தபட்சேதம் வந்ததுனால சர்வஸ்வ தட்சிணை கொடுக்கணும்னு இருந்தது. இது ரெண்டையுமே செஞ்சு விடலாம், அதாவது முதல்ல தட்சிணை இல்லாமல் ஒரு பிரயோகத்தை பண்ணிட்டு ரெண்டாவது பிரயோகத்துல சர்வஸ்வ தட்சிணையை கொடுத்தாச்சுன்னா எந்த அபட்சேத பிராயசித்தையும் நம்ம விட்டு வைக்கலையே, ரெண்டு பிரயோகம் பண்ணணும் சொன்னதையும் பண்ணியாச்சு, சர்வஸ்வ தட்சிணை கொடுக்கணுங்கிறதையும் கொடுத்தாச்சு. ஆக இந்த ரெண்டுக்குமே விரோதம் இல்லை. முதல்ல பிரதிஹர்த்தபட்சேதம் அப்புறம் உத்காத்திரபட்சேதம் வந்தால் கூட உத்காத்திரபட்சேதத்துக்காக நீங்க ரெண்டு யாகம் பண்ணும் காலத்துல நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டா அந்த பிரதிஹர்த்தபட்சேதத்துக்காக ஏற்பட்ட அந்த சர்வஸ்வ தட்சிணையை உத்தரத்துல கொடுத்துட வேண்டியது, பச்சா ரெண்டாவது பிரயோகத்துல கொடுக்க வேண்டியது, அதுதானே முன்னாடி சொன்னோம். அதனால இப்போ கூட விரோதம் இல்லை, உத்காத்திரபட்சேதத்துக்கும் இந்த பிரதிஹர்த்தபட்சேதத்துக்கும் பின்னாக எப்படி ஏற்பட்டாலும் விரோதமே கிடையாது. ஏன்னா ரெண்டு பிராயசித்தத்தையும் அனுஷ்டானம் பண்ணிடலாம். ஏன் நீங்க சொன்னது ரெண்டு ஒரே யாகத்துல சர்வஸ்வ தட்சிணையும் தட்சிணை இல்லாமலும் பண்றது தானே விரோதம், யார் அப்படி சொல்ற? ரெண்டு பிரயோகம் பண்ணப்பட ஒன்னு சர்வஸ்வ தட்சிணை ஒன்னு தட்சிணை இல்லாம பண்ணிட்டா சரியா போயிடுது, அதனால இது ரெண்டுக்கும் விரோதமே இல்லை சொல்ற. அப்பிச்ச கிரமிக்க நிமித்தத்வயேன கிரமேண அதக்ஷிண சர்வஸ்வ தட்சிணையோ பிரயோகையோ சம்பவேன விரோத ஏவ நாஸ்தி யதா பதரஃபலே கிரமிக நிமித்தவதோ ஷியாம ரத்த ரூபயோ உக்தம் ஹி அபச்சேதாதிகரணி. இதுக்கு வந்து பிரமாணமாக மீமாம்சகாருடைய மீமாம்சகருடைய கிரந்தத்தை எடுக்கிறார். சாஸ்திர தீபிகாரர் சொன்ன வச்சனம் இது, நைமித்திக சாஸ்திரஸ்தி அயமர்த்தா நிமித்தோபஜனாத் பிராக் அந்யதா கர்த்தவ்யோபி க்ரதுஹு நிமித்தே சதி ஏவம் கர்த்தவ்யா இது. இந்த நிமித்தம் ஏற்படுறதுக்கு முன்னாடி அயம் க்ரதுஹு அந்யதா கர்த்தவ்யா, இந்த க்ரதுவானது வேறு விதமாக செய்ய வேண்டியதாக இருந்தது. இந்த நிமித்தம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் மாறி போயிடுச்சு. பக்குவமாகறதுக்கு முன்னாடி இந்த பத்ரஃபலம் பச்சையாக இருந்தது, பக்குவமானதுக்கு அப்புறம் மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. அதனால நிமித்தம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அதே கிருது வேற மாதிரியாகவும், நிமித்தம் உண்டானதுக்கு அப்புறம் வேற மாதிரியாகவும் செய்யணும் அப்படின்னு இந்த வாக்கியத்துல இருந்து கிடைக்கிறதுனால ரெண்டுக்கும் விரோதம் இல்லை அப்படிங்கிறது தான் மீமாம்சகருடைய அபிப்பிராயம். மொத்தமா சொல்ல போனா, தஸ்மாத் அபச்சேத நியாயா சாவகாச விஷயா, அவர் ரெண்டுக்கும் பௌர்வாபரியம் இருக்கும் போது ரெண்டு சாஸ்திரத்துக்கும் தனியாக அவகாசம் இருக்கணும். அதாவது தன் அத்தியந்த அப்ராமாண்யம் இருக்குமே வரக்கூடாது. இந்த சாஸ்திரம் வேற இடத்துல பிரவர்த்திக்கிறது, இந்த சாஸ்திரம் வேற இடத்துல பிரவர்த்திக்கிறது அப்படின்னு ரெண்டுக்குமே அவகாசம் கொடுக்கணும். அப்பதான் அபச்சேத நியாயம் வரும். ஆனால் நீ சொல்ற இடத்துல இந்த ஸ்ருதிக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் அவகாசமே இல்லாத போயிட்டது, அபச்சேத நியாயத்தை கொண்டு வந்தா எப்படி? அத்வைத ஆகமேன பிரத்யக்ஷ பாதேது ந பிரத்யக்ஷ பிராமாண்யஸ்ய அவகாசா அஸ்தி. அத்வைதம் பிரத்யக்ஷத்தை பாதிச்சு விடுத்துன்னு சொன்னால் அப்போ பிரத்யக்ஷம் பிரமாணமே இல்லைன்னாகும். பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு ஒரு அவகாசமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால இங்கே அபச்சேத நியாயம் கொண்டு வந்தது தப்பு. உத்காத்திரபச்சேத அபாவே யுகபதுபய அபச்சேதே பிரதிஹர்த்திரபச்சேதஸ்ய உத்காத்திரபச்சேத பச்சாத்துவே ச ஜோதிஷ்டோம த்விதீய பிரயோகே பிரதிஹர்த்திரபச்சேத நிமித்தக சர்வஸ்வ தட்சிணயாக பிரதிபாதக சாஸ்திரஸ்ய சாவகாசத்துவவத் வியாவகாரிக பிராமாண்யே பிரத்யக்ஷஸ்யாபி சாவகாசத்வா. சித்திக்காரர் முதல்ல அவனுடைய அபிப்பிராயத்தை அனுசரிச்சுட்டே முதல்ல பதில் சொல்றார். நீ சொல்றது ரைட்டு, ரெண்டுக்கும் சாவகாசம். அபச்சேத நியாய விஷயத்துல ரெண்டு சாஸ்திரமும் தனித்தனியா பிரமாணமா இருக்கு, ரெண்டுக்கும் அவகாசம் இருக்குதுன்னு சொன்னேன், இங்கேயும் அவகாசம் இருக்குன்னு சொல்றேன். பிரத்யக்ஷம் வியாவகாரிகமான விஷயத்தை தெரிவிக்கிறது, அதை இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஸ்ருதி பாரமார்த்திகமான விஷயத்தை தெரிவிக்கிறது, ஆக ரெண்டு பிரமாணத்துக்குமே தன்தன் விஷயத்துல அவகாசம் இருக்கு. நீ சொல்றது அப்படியே ஒத்துக்கிறேன், அதனால அபச்சேத நியாயம் வரலாம். பிரத்யக்ஷ பிராமாண்யத்துக்கு அவகாசமே இல்லை, அது அப்பிரமாணமா போகும்னு சொன்னேன். பிரத்யக்ஷம் பிரமாணம் தான். எப்படி பிரமாணமாச்சு? பிரமாணம் ரெண்டு விதம், வியாவகாரிக பிரமாணம், பாரமார்த்திக தத்துவாவேதிக பிரமாணம், அசத்வாவேதிக பிரமாணம், ரெண்டு விதம், லௌகிக பிரமாணம், வைதிக பிரமாணம். இப்ப இங்க வியாவகாரிக பிராமாணியத்தை யாரும் இல்லைன்னு சொல்லலையே, பிரத்யக்ஷ பிரமாணத்துல பேரும் இருக்கு, அந்த எல்லாம் விவகாரம் நடந்துட்டு இருக்கு. விவகாரம் என்ன பிரமாணம் தோ ஆத்ம நிச்சயா லௌகிகம் தத்வதேவேதம் பிரமாணம் தோ ஆத்ம நிச்சயா, அது பரியந்தும் இதுக்கு பிராமாணியம் இருக்குத்தானே இருக்கு, அதனால இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி ஸ்ருதிக்கும் பிரமாணியம் இருக்கு, அதனால அபச்சேத நியாயத்தினால அது இதை பாதிக்கிறதுன்னு சொல்றதுல ஒரு நஷ்டமும் இல்லை. அதான் சொல்ற இந்த சாஸ்திரஸ்ய சாவகாசத்துவத்து வியாவகாரிக பிராமாண்யே பிரத்யக்ஷஸ்யாபி சாவகாசத்வா. பிரத்யக்ஷம் வியாவகாரிக பிரமாணம், வியாவகாரிக பிராமாண்யம் இருக்கிறதுனால அதுக்கும் அவகாசம் இருக்கு. தத்ர ஏக பிரயோகே விரோதவது அத்ராபி தாத்விகத்வாம்சே விரோதா. அங்கே அதாவது திருஷ்டாந்தத்தில் ஒரே பிரயோகத்தில் தட்சிணை கொடுக்கும் கொடுக்காமலும் பண்ணுன்னு சொன்னாக்கா அது விரோதம் தானே? ரெண்டு பிரயோகமா வச்சுன்னா ஒண்ணு தட்சிணை இன்னொன்னு தட்சிணை இல்லை அப்படின்னு சொன்னா சரியா போகும். ஒரே பிரயோகத்தை தட்சிணையோடும் தட்சிணை இல்லாமலும் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்ப விரோதம் ஏற்படுது. அப்படி விரோதம் வரும் காலத்துலதான் அந்த அபச்சேத நியாயமே வந்திருக்குன்னு தத்துவம் வசுதா. அப்பதான் அவ விசாரிச்சு பார்த்திருக்கா, அதுன்னு கொஞ்சம் சொல்றேன், அப்புறம் சொல்றேன் அடுத்தது இல்ல. இங்க தத்த ஏக பிரயோகே விரோதவது அத்தராசி தாத்விகத்வாம்சே விரோதா. இந்த பேதம் இருக்கே, பேதத்தை தாத்விகம் அப்படின்னு இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் தெரிவிச்சதுன்னா அப்ப விரோதம் வரும். ஏன்னா இது அதாத்விகம், இது தாத்விகம் இல்லைன்னு ஸ்ருதி சொல்லி கொடுக்கறது. அதே வஸ்துவை தாத்விகம்னு இந்த பிரத்யக்ஷம் சொல்லி கொடுத்து கொடுத்தோம்னா அப்ப விரோதம் வரும் இல்லையா? ஆனா அப்படி ஒண்ணும் சொல்லலை. ஸ்ருதி வந்து இதை அதாத்விகம்னு சொல்லிக் கொடுக்கறது, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா பிரத்யக்ஷம் வந்து இதை தாத்விகம்னு சொல்லியே கொடுக்கல. இவ்வளவு தூரம் முன்னாடி நிரூபணம் பண்ணின விஷயத்துல தத்துவ நிரூபணம் நான் நிரூபணம் பண்றச்ச, பிரத்யக்ஷம் அந்த வஸ்து தான் பார்க்கிற சமயத்துல அங்க இருக்கு அவ்வளவுதான் தெரிய தெரிவிக்கிறதே தவிர அது மித்தியா சத்தியமா இத்தியாதி விஷயத்துல அது ஒன்றும் பிரவர்த்திக்கவே இல்லை. அது மித்தியையும் காமிச்சு கொடுக்க இருக்குன்னு காமிச்சு கொடுக்கறது, பிரஜத்தம் பாக்கிறச்ச பிரத்யக்ஷத்தினால இருக்குன்னு தானே தெரிஞ்சது, அப்புறமா இல்லைன்னு தெரியுது. அப்ப தெரியும் போது அந்த வஸ்து இருக்குன்னு பிரத்யக்ஷம் காமிச்சு கொடுத்ததே தவிர அது சத்தியமா மிச்சையாங்கிற விஷயத்துல அது தவிர்த்திக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஸ்ருதியோ அல்லது அப்புறமா வரக்கூடிய பாசக ஜானமோ பிரத்யக்ஷம் காமிச்ச அந்த விஷயத்த பொய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சுன்னா இதை பிரத்யக்ஷத்தினால ஆட்சேபிக்க முடியாது அப்படின்னு ஸ்திதி. அதான் சாத்விகத்வாம்சே விரோதா. அதையவ சகுண சப்பிரபஞ்சோ நிர்குண நிஷ்பிரபஞ்சுபிபியாம் அபச்சேத நியாயின பாதகா இது சுஷ்டூஷ்டம். அதனால பிராச்சீனாச்சாரியா விவரணத்துல இந்த விஷயம் சொல்லியிருக்கார். அந்த சகுண அங்கேயும் ஒரு விசாரம் வந்தது, சகுண ஸ்ருதி நிர்குண ஸ்ருதி, ஸ்ருதிக்குள்ளேயே இருக்கு. அதாவது ஆத்மஸ்வரூபத்தை சகுணமாக போதிக்கக்கூடிய ஸ்ருதிகளும் சிலது இருக்கு, நிறைய இருக்கு. நிர்குணம்னு போதிக்கக்கூடிய ஸ்ருதியும் இருக்கு. இந்த ரெண்டுல ரெண்டுமா இருக்குன்னு சொல்றது அது சரியா வராது. ஏதாவது ஒன்னா தான் சொல்லி ஆகணும், ஒன்னா நிர்குணம் ஒன்னா சகுணம், ஏதாவது ஒண்ணுதான் சத்தியம்னு சொல்லணும். அப்ப இந்த ரெண்டு விதமான ஸ்ருதி இருக்கும் போது எதுக்கு நாம பிராமாணியம் கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறச்ச சூத்திரக்காரர் சொன்னார், அரூபவ தேவகி தப்பிரதானத்வா. ஒரு அதிகரணத்துல தீர்மானமே பண்ணிட்டார். இதை தவிர அதாவது அதுலத்தான் தாத்பரியம் இருக்கு. அதாவது ரூப ரஹிதம், அதாவது நிர்விசேஷமான ஸ்வரூபம்தான் உபனிஷத்துக்கு தாத்பரிய விஷயமாக இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை சொல்லிக் கொடுக்கறதே தவிர இது முக்கிய தாத்பரிய விஷயம் இல்லை. அதனால அதுதான் பிரபலம் அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிக் கொடுத்தார். இந்த இடத்துல விவரணாச்சாரியர் அபச்சேத நியாயத்தையும் கொண்டு வந்து இதை அதுதான் பிரபலம்னு விட்டார். நிர்விசேஷத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்ருதி தான் பிரபலம். எப்படி சகுணம்னு குணத்தை போதிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே குணம் இல்லைன்னு போதிக்கணும். குணம் இல்லைன்னு போதிச்சுட்டு குணம்னு போதிக்கிறது இல்லை. முதல்ல சகுணம்ங்கிற ஸ்ருதி குணத்தை போதிக்கிறது, அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னு போதிக்கிறது. எப்பவுமே அத்தியாரோபம் அபவாதகா, அபவாதத்துக்கு அப்புறம் அத்தியாரோபம் வராது. முதல்ல ஆரோபம், அதுக்கப்புறம் தான் அபவாதம் வரும். அதனால சகுண ஸ்ருதியானது முதல்ல குணம் இருக்கு அப்படின்னு ஆரோபத்தை பண்ணிட்டு சகுண சப்பிரபஞ்ச ஸ்ருதி, பிரபஞ்சங்கள்லாம் அதுல என்ன உண்டாயிருக்கு, எல்லாத்துக்கும் ஆதாரமா அந்த பிரம்மன்னா இருக்கு, அதுதான் உபாதம் இத்தியாதி சகலத்தையும் அதுக்குள்ள ஆரோபத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேத்தி நேத்தின்னு தள்ளி விட்டுரும். அதனால பின்னாடி வரக்கூடியது நேத்தி நேத்தி நிர்விசேஷம். ஆக அபச்சேத நியாயத்தினால அதுக்குதான் பிராபல்யம். இந்த இதை அவர் சொல்லி கொடுத்துருக்கார், இந்த இதை அங்க கொண்டு வர. அதைவ சகுண சப்பிரபஞ்ச ஸ்ருத்யோகோ, ஸ்ருத்யோகோன்னு இருக்கா போட்டிருக்கு, நிர்குண நிஷ்பிரபஞ்ச ஸ்ருதிக்கும் இங்க ரெண்டு ஸ்ருதி அங்க ரெண்டு ஸ்ருதினு எடுத்துட்டு விரோதம் வந்ததுன்னு காமிச்சார். நிர்குண நிஷ்பிரபஞ்ச ஸ்ருதி அபச்சேத நியாயின பாதகா இது துஷ்டூஷ்டம். அதனால அந்த நிர்குண ஸ்ருதியால பாதிக்கப்படுறது சகுண ஸ்ருதி. அப்படின்னா என்ன சகுணம்ங்கிறது? வியாபாரிகமான சகுணம், பரமார்த்தமா இல்லை அப்படின்னு சுஷ்டூக்தம் தருக்தம் ஆனந்த
போதாச்சாரியை.
ஆனந்த போதாச்சாரியர் இந்த இடத்துல சொல்லியிருக்கார், தற்பரத்வா பரத்வாச்ச நிர்தோஷத்வாச்ச வைதிகம் பூர்வச பாதகம் நாயம் தர்ப்ப இத்தியாதி வாக்கியவது. ஆப்த வாக்கியவத்துன்னு அந்த புத்தகத்துல பாடம் இருக்கு. நியாயமகரந்தம்னு பல புத்தகங்களில் ஆனந்த போதாச்சாரியர் பண்ணின ஒரு புத்தகம் நியாய மகரந்தம்னு. அந்த நியாய மகரந்தத்தில் அவர் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். இதில் ஆப்த வாக்கியவத்துன்னு அந்த புத்தகத்தில் பாசம் இருக்கு, அது நல்லா இருக்கு. வைதிகம் பூர்வஸ்த பாதகம், இது இவர் சொல்ற அனுமானம். அதான் வேதம், வேதத்திலேருந்து வரக்கூடிய இந்த ஞானம் இதுக்கு முன்னாடி இவனுக்கு இருந்த எல்லா ஞானத்துக்குமே பாதகம். எப்படி? அதாவது இதுக்கு விபரீதமான ஞானம் தானே இருந்தது, வேதத்திலேருந்து வரக்கூடிய இந்த ஞானம் அந்த விபரீத ஞானம் எல்லாத்துக்கும் பாதகம். மூணு ஹேத்து சொல்றார். தத்பரத்வாத், இந்த வேத வாக்கியத்துக்கு இதுல நிர்குண விஷயத்துல தாத்பரியம் இருக்கு, தத்பரமாக இருக்கு, மற்ற சகுனத்துல எனக்கு தாத்பரியம் இல்லை. அதனால தாத்பரியவத்தாக இருக்கிறது ஒரு காரணம், அதனால இது பிரபலம். இன்னும் ஒண்ணு பரத்வாத்னு சொன்னது விலக வருது, பின்னாடி வருது, இதான் அபச்சேத நியாயம். பரத்வாத்னு ரெண்டாவது சொன்னார். மூணாவது நிர்தோஷத்வா, பரமாக இருந்தால் மாத்திரம் போறாது, அதுக்கு வந்து அது தோஷமா இருந்துட்டு நான் என்ன பண்றது, அதனால நிர்தோஷமாகவும் இருக்கு. ஸ்ருதி வந்து அபௌருஷேயமாக இருக்கிறதுனால அதுல ஒன்றும் தோஷம் சொல்றதுக்கு இல்லை. அதனால நிர்தோஷமாக இருக்கிறதுனாலையும் இந்த வைதிகமான ஞானம் பூர்வஸ்ய பாதகம். திருஷ்டாந்தம் என்ன, நாயும் சர்ப்பகாய்க்கு ஆப்த வாக்கியவத்து, இவன் பிரத்யக்ஷத்தினால பார்த்துட்டு இருக்கான், சர்ப்பமாக தெரிஞ்சுட்டு இருக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற வஸ்து, அப்படி இருக்கிறச்ச ஆப்தன் வந்து சொல்றான் இது சர்ப்பம் இல்லை அப்படின்னு. இப்ப எதுக்கு பிராமணியம், ஆப்தன் சொன்ன அந்த அந்த வாக்கியம் இருக்கே அதுக்குதான் பிராமணியம். ஏன்னா அவன் ஆப்தன் ஆனதுனால அவனுடைய வாக்கியம் நிர்தோஷம், இவன் ஏமாத்துறதுக்காக சொன்ன விஷயம் இல்லை, அவன் சரியா தெரிஞ்சுன்னு சொல்றான். அதனால அந்த நிர்தோஷத்துவம் அவன்கிட்ட இருக்கு, பரத்துவம் வேற இருக்கு அந்த வாக்கியத்துல. ஏன்னா முன்னாடி பார்த்தது சர்ப்பம்னு இப்ப இது தெரிவிக்கிறது, பின்னாடி வந்து சர்ப்பம் இல்லைன்னு தெரிவிக்கிறது, பரத்துவம் இருக்கு, தற்பரத்துவம் வேற இருக்கு. ஆப்தன் இவனுடைய பிராந்தி போகணுங்கிறதுக்காகவே நாயும் சர்ப்பான்னு சொல்றான். அதனால இவன் சர்ப்பம் இல்லைங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தாற்பயம் அந்த ஆப்தனுக்கு இருக்கிறதுனால எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. தற்பரத்வா, பரத்வா, நிர்தோஷத்வா, இந்த மூணு கேட்டும் இந்த திருஷ்டாந்தத்துல சமன்வயம் மாறுது. அப்ப அந்த வாக்கியத்துக்கு எப்படி பிராமணியம், அது அது எப்படி இவனுக்கு வந்த வந்த பிராந்திக்கு பாதகமாக இருக்கோ, அதே போல வேதத்திலேருந்து வரக்கூடிய ஞானமும் இதுக்கு முன்னாடி இவனுக்கு வந்த சகல ஞானத்துக்கும் பாதகமாக அமையும். இது ஆனந்த போதர் சொன்ன விஷயம். இந்த பரத்வாக்கு இருந்தாரோ இல்லையோ, இது ஒன்ன கண்டிக்க வந்த நியாயாமிரதக்காரர் மூணையும் சேர்த்து இவரை கண்டிக்கணும்னு பாக்குறேன். இவர் சொன்னது மொத்த தப்பு. எப்படி ஸ்ருதிய தற்பரம்னு சொன்னதோ இல்லையோ, ஸ்ருதே நனு மானாந்தர விரோதே ஸ்ருதே தற்பரத்துவம் அசித்தம். ஸ்ருதிய தற்பரம்னு சொல்ல முடியாது. யாரு சொன்னா ஸ்ருதிக்கு அத்வைதத்துலதான் தாற்பரியங்கிறது இதுபரியந்தம் சித்தமாகலன்னு. துவைதத்திலேயே தாற்பரியம் இருக்கலாமே, நான் சொல்றபடி வியாக்கியானம் பண்ணிட்டாக்க சரியா போடுறதே பிரத்யக்ஷ விரோதம் இல்லாமல். அதனால அத்வைதத்துலதான் இந்த ஸ்ருதிக்கு தாற்பரியம் அப்படிங்கிற விஷயம் சித்தமாகலே. அதனால தாற்பயம் இருக்கிறதுனால வைதிகத்த பிரமாணம்னு சொல்ல முடியாது, வேதத்த பிரமாணம் சொல்ல முடியாது. இந்த அர்த்தத்துல தாற்பயமே இல்லை. பரத்துவாத்துன்னு சொன்னியே, அப்புறமா வந்தத்தினால் அது பிரபலம் அப்படின்னு, அப்புறமா வந்தத்தினால உன்ன பிரபலம்னு சொல்ல முடியுமா, இது சரியான கேது ஆகுமா, ஆனா ஆகாதுங்கிறார். எங்க போகும்னா பிரமாணந்தரம் பிரமே வியபிசாரி, கண்ணில் தோஷம் இல்லாத சமயத்துல பீதமா சங்கம் வந்து வெளுப்பா தெரிஞ்சுட்டு இருந்தது, அப்புறம் ஒரு நாளைக்கு மஞ்சளா தெரிய ஆரம்பிச்சது, இவனுக்கு தோஷம் வந்த உடனே இப்ப இவன் எதை நம்புறது, இப்ப என்ன முன்னாடி வந்ததுதான் கரெக்ட் இல்லையா, தோஷம் வந்ததுனால பிரமாணந்தர பிரமே முதல்ல தெரியா தெரிஞ்சது, இப்ப அடுத்தபடியாக மஞ்சளா தெரியுது, இப்ப என்ன ஆயிடுச்சு, இது பாதகம்னு ஒத்துக்கியா கிடையாது. ஏன்னா இது பரமா இருந்தாலும் இது பாதகம் இல்லை, அதனால பரமாக எது ஏற்படுறதோ அது பூர்வத்துக்கு பாதகங்கிற நியமம் கிடையாது, வியாப்தி போச்சுருங்க. பரத்வந்து பிரமா அனந்தரம் பிரமே விபிசாரி, பிரமோத்தரம் பிரமாவுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய பிராந்தியில பரத்துவம் இருக்கு, அது வச்சு பிராபலம் சொல்ல முடியுமா. இங்கே வியாக்கரணங்கள் கொண்டு வந்தார், வியாக்கரணத்தை கொண்டு வந்து என்ன சொல்றார், இது பாருங்க, பரம் பூர்வத்துக்கு பாதகம்னு சொல்றீங்களே, ஒரு சில இடத்துல பூர்வம் கூட பரத்துக்கு பாதகமா இருக்கு. எப்படின்னு கேட்டா திருஷ்யதேச்ச நக்வாசே இது பரம் பிரதி மிருத மிருத குத குஷ கிளிச வத வசஹ்வா இது பூர்வமபி பாதகம், பரத்துக்கு பூர்வம் கூட பாதகமா. அஷ்டாத்யாயி பாணினி பண்ணின சூத்திரம், வியாக்கரண சூத்திரம். அந்த வியாக்கரண சூத்திரத்துல மிருத மிருத குத குஷ கிளிச வத வசஹ்வான்னு ஒரு சூத்திரம், நட்வாசே அப்படிங்கிற இன்னொரு சூத்திரம் இருக்கு. இந்த ரெண்டு சூத்திரத்துல நட்வாசேட்டுங்கிற சூத்திரம் அப்புறமா வரக்கூடிய சூத்திரம், மிருடமிருத இந்த சூத்திரம் முன்னாடியே பூர்வ சூத்திரம். பூர்வ சூத்திரம் துவாங்கிற ஒரு பிரத்யத்தை கித்து அப்படின்னு சொல்றது, நட்வாசே அப்படிங்கிற இடத்துல அந்த துவாங்கிற அவர் சொன்ன பிரத்தியம் கித்து ஆகாது அப்படின்னு சொல்றது, அதே பிரத்யேகத்தை இந்த மாதிரி இருந்தா வராது அப்படின்னு சொல்றது. அச்சா இப்ப இந்த அதாவது விரோதம் இருக்குன்னு சொன்னேன், முதல் சூத்திரம் ஸ்வா வருது ஸ்வா கித்தாகும்னு சொல்லக்கூடிய சூத்திரம், அப்புறமா வரக்கூடிய சூத்திரம் ஸ்வா ஆக கித் இல்லைன்னு சொல்ற சூத்திரம். இப்ப இந்த இடத்துல நீங்க அபச்சேத நியாயம் படி பார்த்தீங்கன்னா மிருடமிருத இந்த சூத்திரத்துக்கு நட்வாசேங்கிற சூத்திரம் பாதகம்னு சொல்லணும். ஏன்னா மிருடமிருதம் முதல்ல இருந்திருக்கு, இது ஏழாவதோ எட்டாவதோ சூத்திரம் மிருடமிருத. இந்த நட்வாசேட்டு ஒரு 15-20 சூத்திரத்துக்கு அப்புறம் வருது, அப்ப பின்னாடி வருது, அதுக்கு முன்னாடி வந்ததை பாதிக்கிறதுங்கிற கணக்கை வச்சுட்டதுன்னா இந்த வியாக்கரணத்துல சித்தாந்தம் அடிபட்டு போகும். இங்க என்ன சொல்லிருக்கானா, நட்வாசேட்டுங்கிற சூத்திரத்துக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன மிருடமிருத குத குஷ கிளிசபத வசத்துவாங்கிற சூத்திரமே பாதகம்னு சொல்லிச்சிருக்க வியாக்கரணத்துல எப்படி இருக்கு. அப்ப முன்னாடி சொன்ன இந்த சூத்திரம் அப்புறமா வரக்கூடிய சூத்திரத்துக்கு பாதகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன தெரிகிறது, பரசூத்திரம் பாதகம், பரமாக வரக்கூடியதுதான் பாதகம்னு ஒரேடியா நியமம் கிடையாது. அச்சா நிர்தோஷத்துவம் மூணாவது கேத்து சொன்னார் ஆனந்த பூதாச்சாரியர் வேதம் பிரமாணங்கிறதுக்கு நிர்தோஷம் அப்படின்னு. நிர்தோஷம்ங்கிறத நான் வந்து ஆட்சேபிக்கல, ஆனா நிர்தோஷம்ங்கிறதுனால அதை பிரமாணம்னு சொல்லணுங்கிறது தான் கட்டாயமா இருக்கணுமே தவிர அத்வைதத்துல தான் பிரமாணம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால துவைதத்துல கூட பிரமாணமாக அதை சொல்லிட்டு போயிடலாம், வேற விதத்துல அந்த வேதத்துக்கு பிராமணம் சொல்லிடலாங்கிறதுனால இந்த மூணு கேத்துவும் இந்த பிரத்யக்ஷாதி பிரமாணத்துக்கு பாதகமாக ஸ்ருதி பிரமாணம் இருக்குங்கிறதுக்கு சொல்றது சரியில்லை. ததுக்தம் அதே மாதிரி ஒரு ஸ்லோகத்தை போட்டுட்டார், தற்பரத்வம் அசித்தத்வா பரத்வம் வியபிசாரத நிர்தோஷதா அந்யதா சித்தேகே பிராபல்யம் நைவ சாதையே திதி. இதனால இந்த மூணு கேதுவும் பிரத்யக்ஷத்தை விட அந்த ஸ்ருதி பிரபலம் அப்படிங்கிறதுக்கு சாதகம் ஆகாது அப்படின்னார்.
தேவராஜ்ய பண்ணு
தாத்விகம் இது விரோதாபாவேன தத்பரத்வசித்தே. ஸ்ருதிக்கு அத்வைதத்துல தாத்பரியம் இல்லே, அது சித்தமாகலே அப்படின்னு சொன்னேன். ஏன் தாத்பரியம் இல்லேன்னு கேட்டா அந்த பிரமாணத்துக்கு விரோதமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். பிரமாண விரோதமே இல்லை அத்வைதத்துல, தைரயன் நவிருத்தியதை இல்லையா, அத்வைதத்துல விரோதமே இல்லை. அப்ப பிரமாணம் வந்து வியாபாரிக விஷயத்த பேசுறது, நீ சொல்ற பிரமாணங்கள்லாம் அத்வைதம் தாத்விக விஷயத்தை, ஸ்ருதி தாத்விக விஷயத்தை போதிக்கிறது. அப்படி இருக்கும்போது விரோதமே இல்லாததுனால இந்த ஸ்ருதிக்கு அத்வைதத்துல தாத்பரியம் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் இல்லைன்னுட்டார். ஸ்ருதேஸ்து தாத்விகம் இது விரோதாபாவேன தத்பரத்வ சித்தே, அதனால ஸ்ருதே தத்பரத்வாத்னு சொன்ன விஷயம் சித்தம். பரசப்தேன பரத்வாத்னு சொன்ன இடத்துல வெறும் அப்புறமா வந்ததுங்கிறது மாத்திர அர்த்தம் இல்லை, மானாந்தர அபாதித பரத்வம் விவக்ஷிதம், வேற ஒரு பிரமாணத்தினால பாதிக்கப்படாத பரஜானம் இருக்கே இதுதான் பூர்வ ஜானத்துக்கு விரோதி. புரிஞ்சுக்கணும், எல்லா இடத்தையும் எப்படிதான் சொல்லலாம், இல்லட்டா இந்த இது வருதே அப்புறமா சீதசங்ககான்னு வந்ததே இது அப்புறம் சித்த நேரத்துக்கு பாதிச்சு போடும், இது இந்த காரணத்தினால இந்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி திருப்பியும் சுவேதசங்ககாவே ஆகிடும். அதனால பாதிக்கப்படாத அடுத்த ஞானம் இருக்கே அதுதான் பூர்வத்துக்கு பாதகம்னு சொல்றான். மீமாம்சக்காரே அப்படிதான் சொல்லியிருக்காரு, தத்ர தோஷாந்தர ஞானம் பாதகம் வா நசே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல தோஷம் இருக்குங்கிற ஞானமும் அதுக்கு இன்னொரு தர பாதகம் வந்து இருக்கணும், அப்பனா அதுக்கும் பரமா வருது, அது பிரபலம். அப்போ இப்ப நடுப்புற இருக்கிறது மாட்டின் துர்பலமாயிடும். மானாந்தர அபாதித படத்தும் விவக்ஷிதம், இப்ப ஸ்ருதியால வரக்கூடிய ஞானத்துக்கு மறுபடியும் பாசக ஜானம் இல்லாததுனால இதை மானாந்தர அபாதித பரம்னு இதை சொல்லலாம். தேன பிரமாணாந்தரபிரமே நவ்யபிசாரா தஸ்ய ததுத்தரபாவி மான பாத்தியத்வா. பிரமைக்கு அப்புறம் பிரமம் வரலாம்னு நீ சொல்றியே, அந்த பிரமம்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது, அதுக்கப்புறம் இன்னொரு பாசக ஜானம் வந்ததை வச்சுன்னு தானே பேசுற, இல்லைன்னா அது பிராந்தின்னு தெரியாது, நீ கூட அதை பிரமையம் தான் சொல்லியாகணும். அதனால அதுக்கப்புறம் இன்னொரு பாசக ஜானம் இருக்குங்கிறத வச்சுட்டுதான் நீ பிரமம்னு பேசுறதுனால இப்ப அந்த இடத்துல மானாந்தர பாதித்தமான ஆனதுனால அதுக்கு பிராபல்யம் சித்திக்காது. நட்வாசேட்டுன்னு சொன்னேன், நட்வாசேட் இத்தியஸ்ய தூ பாசக பரத்வேபி ஸ்வபாவ சித்த சித்வஸ்ய அனேன அபாகரணம் வினா புனக தத் பிரதிப்பிரசவார்த்தம் மிருடமிருத இத்தியாதேகே அப்பிரவருத்தேகே தடபேட்சையா அர்த்தக பூர்வத்துவம் இங்க பாஷத்துல அது முன்னாடி இது பின்னாடிங்கிற ஒரு கிரமம் இருக்கு. ஆனா இதை விட அர்த்தக்கிரமங்கிறது ஒண்ணு இருக்கு. மீமாம்சையில அர்த்தக்கிரமம் பாஷக்கிரமம் ரெண்டு சொல்லுவாங்க. அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இது ஒரு வாக்கியம். அதுக்கப்புறம் யவாதும் பசதின்னு இருக்கு. அக்னிஹோத்திர அனுஷ்டானம் இது பாஷக்கிரமத்தை ஒரு அனுஷ்டானம் பண்ணான்னா முதல்ல அக்னிஹோத்திரத்தை பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் யவாது பாகம் பண்ணணும்னு அர்த்தம் கிடைக்கும். இதுக்கப்புறம் அது வந்தது என்ன? ஆனா யவாது எதுக்காக பண்ணிச்சு இருக்கு? இந்த யவாகுவான அக்னிஹோத்திரம் பண்றதுக்காக இது இருக்கு. ஏன்னா யவாகுவா அக்னிஹோத்திரம் ஜுஹோதி. அப்ப அக்னிஹோத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த யவாகு பண்ணி என்ன பிரயோஜனம்? சித்திக்கார் இல்லையா, பிரயோஜனம் இல்லை இல்லையா? அதனால அந்த இடத்துல அந்த பாசக்கிரமத்தை மாத்தி முதல்ல யவாகுவும் பட்டத்தி அப்புறம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதின்னு மாத்திக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்பதான் அந்த யவாகு பாக்கிறதுக்கு பிரயோஜனம் இருக்கும். யவாகுவால அக்னிஹோத்திரம் பண்ணோம்னா அது முன்னாடியும் இது பின்னாடியும் பண்ணாதான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால பாசக்கிரமம் ஒரு விதமா இருந்தாலும் அந்த பிரயோஜனத்தை அனுசரித்து அர்த்தக்கிரமத்தினால அதை மாத்திக்கிறது உண்டு. இந்த அஷ்டாத்தியாயிலையும் இப்படிதான். இந்த நத்வாசேதுங்கிற சூத்திரம் இருக்கே, இந்த சூத்திரம் துவாங்கிறத்துல துவாங்கிற பிரச்சனையும் கித்து நியாயமா கித்து அதுல கேன ஒரு அனுபந்தம் இருக்கு. இது ஒரு பிராதிபாட்டிகமான சொல்றேன். இத்துன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த ககாரத்துக்கு இத்துன்னு ஒரு பேர் வச்சிருக்கார். அதனால அது போயிடும். கிருத்வா கத்வா அப்படின்னு சொன்னா துவா தானே இருக்கு. இது நியாயமா இதனுடைய பொருளும் துவான்னு சொல்லி கொடுத்துருக்காரு பாணினி. அந்த ககாரம் இத்துன்னு சொன்னதுனால விட்டு போயிடும். சரியா, இது விட்டே போகும், இதுல சந்தேகமே இல்லை. ஆனா இதை கித்துன்னு சொல்றதா வேண்டாமான்னு ஒரு இது. சுவாவமா இது கித்தாக இருந்தாலும் இத்வான இகாரத்தோட சேர்ந்து இடாகமத்தோட சேர்ந்து அந்த துவாப்பிரத்தை எங்க பிரயோகத்துக்கு வருதோ அப்போ அதை கித்தாக சேர்த்துக்கப்படாதுன்னு சூத்திரம் சொல்றது. நத்வாசே இடாகமத்தோ கத்வான்னு சொன்னா அதுல ஈ இல்ல வருந்தோம். ஆனால் வேற ஏதாவது சொல்லுவோம் இகாரம் வராம ஏதித்வா பகித்வா பகித்வா. இங்க இத்வான வந்தது பார்த்தீங்களா, பசுங்கிற சாப்பிட்டு அப்புறம் பகித்வான்னு சொன்னா அது கித்து இல்லைன்னு. அதுதான் சொல்றது நத்வாசே. வெறும் துவாக்னு வந்தால் அது கித்து. கித்துங்கிற அதனுடைய பிரயோஜனம் என்னன்னா அங்க குணம் வராது, விருத்தி வராது, சம்சாரம் இத்தியாதிகள்லாம் அதுக்கு பல காரணங்கள் வச்சிருந்துருக்காங்க. நீத்திக்கான நிஷேதங்கள்லாம் வரும், சம்பசாரணம் வரும், போக்குவரத்து பிரித்துவா விஸ்வா இந்த வாரம் சொல்லியிருக்காங்க. இதுல இத்வான்னு வந்து கொடுத்தனா இந்த நிஷேதங்கள்லாம் கிடையாது, இதெல்லாம் வரும்னு சொல்றதுக்காக அதுக்கு கித்து ஆகாதுன்னு சொல்றது இந்த நத்வாசேதுங்கிற சூத்திரம். ஆனால் இந்த மிருத மிருத குத குஷ இந்த தாத்துக்கள் இருக்கு, இதுக்கு மேல அது சேட்டாக இருந்தால் கூட, அது இத்வாவாக இருந்தால் கூட இந்த மாதிரி விகல்பம் விகல்பமாக அது கித்வம் உண்டுன்னு இது விகல்பம் சொல்றது. விகல்பம் அதாவது இதுக்கு கித்வம் உண்டு, விகல்பமாக கித்வம் உண்டு, அதனால மிருதித்வா அப்படின்னு சொல்லலாம். அதாவது இகாரத்தோடு சேர்ந்த அந்த துவாப்பிரத்தியத்துக்கு கித்வம் உண்டுன்னு சொல்லக்கூடிய சூத்திரம் இது. இது அதை பாதிக்கிறது நக்வா சேட்டுங்கிறத. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா அந்த புனக கித்வத்தை விதானம் பண்ணக்கூடிய இந்த சூத்திரமானது எப்ப தேவைப்படும்? அந்த நக்வா சேட்டுங்கிற சூத்திரம் அந்த இத்வான இகார ஆகமத்தோட சேர்ந்த துவாப்பிரத்தியத்துக்கு கித்வம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு மறுபடியும் கித்வத்தை விதானம் பண்றதுக்காக தான் இந்த சூத்திரம் தேவைப்படும். அதனால நக்வா சேட்டுங்கிற சூத்திரம் பாசக்கிரமத்துல பின்னாடி வந்தாலும் அது முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சூத்திரம் பிரவர்த்திக்கிறதுன்னு சொல்லணும். இல்லாட்டா கித்வம் தான் இருக்கவே இருக்க கித்த விதானம் பண்றோம். இது கித்வத்தை விதானம் பண்ணக்கூடிய சூத்திரம் மிருடமிருதங்கிற சூத்திரம். கித்வத்தை விதானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே, அது ஏற்கனவே கித்தா இருக்கே அப்படின்னு வருது. அதனால நத்வாசேட்டு வந்து அந்த கித்வத்தை போக்கிடுறது, போக்கின கித்வத்தை திருப்பியும் வரவழைக்கிறதுக்காக மிருடமிருதங்கிற சூத்திரத்தை பாணினி பண்ணியிருக்கார் இந்த இடத்துல. அதனால நக்வாசேட்டு இப்போ அர்த்தத்திரமத்தை பார்க்கும்போது முன்னாடியும் இது பின்னாடியும் வருது. அப்ப எது பிரபலமாச்சு? அங்கேயும் பரத்துக்கு தான் பிராபல்யம் வியாக்கரணத்துக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்ற. நக்வாசேட்டு இத்தியஸ்யது பாஷத பரத்வேதி ஸ்வபாவ சித்த கித்வஸ்ய அனேன அபாகரணம் வினா புனஹ தத் பிரதிப்பிரசவார்த்தம் மிருடமிருத இத்தியாதே அப்பிரவருத்தேகே தடபேட்சையா அர்த்தத பூர்வத்துவமேவா. நக்வாசே இதை விட பூர்வத்தை வந்துருக்கான், அது வந்ததுக்கு அப்புறம் தான் இது வருதுங்கிறார். அபவாதாபவாதே உத்சர்கஸ்தெய்வ ஸ்திரத்வா. கித்வத்துக்கு அபவாதம் நக்வாசே, அந்த அபவாதத்துக்கு அபவாதம் மிருடமிருதா, அதனால மறுபடியும் கித்தம் வந்துருக்கும். நிர்தோஷத்துவம் அப்படி இல்லை அந்நா சித்தம். நிர்தோஷத்துவம் வேற அர்த்தத்துக்காக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அதுவும் இல்லை. தாத்பரிய விஷய ஏவ பிராமணியத்தை அபிப்பிரயத்வா, அது எப்போதுமே சப்த பிரமாணம் இருக்கே அது என்ன விஷயத்துல தாத்பரியம் இருக்கோ அந்த தாத்பரிய விஷயத்துலதான் பிரமாணமாகும். அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் சொல்லி அபாசிதமான அர்த்தம் சொல்லலாம்ங்கிறதுனால அந்த அதுக்கு பிராமணியம் கிடையாது. விஷம் பும்ஷ்வா அப்படிங்கிற வாக்கியத்துக்கு விஷத்தை சாப்பிடணும் அப்படின்னு அர்த்தம் சொன்னான்னா அது அபுத்தம். இந்த வாக்கியத்துக்கு அந்த அர்த்தத்தில் தாத்பரியம் இல்லாததுனால இதை வச்சு அதுக்கு பிராமணியம்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தாத்பரியம் அந்த கிரகத்துல சத்ரு கிரகத்துல போஜனம் பண்ணாதேங்கிற அர்த்தத்துல தாத்பரியம் இருக்கிறதுனால அந்த அர்த்தத்தை புரிஞ்சின்றாதான் இது பிரமாணமாகும். ஏதோ ஒரு விதமா அர்த்தம் சொல்லலாம்னு சொல்லி ஒரு சமயம் விஷங்கிற சப்தத்துக்கு ஜலம்னு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப ஜலம் குடி அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம், இது அபாசிதமா சொல்லலாம்னு கேட்கிறான். ஆனா அவருடைய தாத்பரியம் இல்லையே, சொல்லலாம் அர்த்தம், ஆனால் இதை வச்சிருந்து அதுக்கு பிராமணியம் சொல்ல முடியாது. தாத்பரிய விஷயமே ஏவ சப்தசிய பிராமணியம்னு நியமம். அதனால உபக்ரமோபசம்ஹாராதிகளை கொண்டு முதல்ல தாத்பரியத்தை புரிஞ்சுட்டு அந்த அர்த்தத்துல தான் இந்த சப்தத்துக்கு பிராமணியம் தீர்மானம் ஆயிடுச்சுன்னா வேற அர்த்தத்தை கொண்டு பிராமணியம் கொண்டு வரது முடியாது. இது அபோதமாத்திர விஜிரும்பிதம் அபச்சேதன்யாய வைஷம்யாபிதானம். அபச்சேதன்யாயம் இங்க பிரவர்த்திக்காது, வித்தியாசம் இருக்குன்னு சொன்னது அபோதமாத்திர விஜிரும்பிதம், விஷயம் புரியாமல் சொன்னது, அபோ அஜானத்தினால சொன்னப்பட்ட விஷயம். இதோட நிறுத்திக்கிறேன். இதுல இன்னும் கொஞ்சம் சொன்னாதான் இந்த அபோதம் என்ன புரியும். அந்த அடுத்த வாக்கு சொல்றேன், மீமாம்சையில சொன்னது என்ன, இவர் பண்ணிருந்தேன்னு.